திருச்சிற்றம்பலம். சைவம் டா டார்கின் அன்பான நேர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்க இருப்பது சைவ சித்தாந்தம் பற்றிய சொற்பொழிவு. தலைப்பு: சிவஞான போத மாபாட்டியம். உரை வழங்குபவர் வி கே புரம் ஜி சண்முகம் ஐயா அவர்கள், திருச்சிற்றம்பலம்.
தபம்தான் நமக்கு தகுதியை தருகிறது என்பதை முதல் பகுதியில் சொல்கிறார். ஏன்னா நமக்கு இந்த பெரிய புராணத்திலையும் பார்த்தீங்கன்னா இந்த சுந்தரமூர்த்தி சுவாமிகள் அங்கே பிறக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொன்னாரு, மாதவம் செய்த தென்திசை. அப்போ அந்த தவம் தான், அவர் ஒன்றும் தப்பு செய்யலை, இவன் செஞ்ச தவம் அவர் இங்கே எழுதிட்டு வந்துடுது, விளங்குதான். எனவே மருவிய தவத்தான் மிக்க என்பார். அந்த ஊரை மருவிய தவத்தான் மிக்க பதி என்பார். எனவே அது மாதிரி இந்த சுந்தர இவருக்கு அப்பர் சுவாமிகளுக்கு அவர் தர்மசேனராக இருந்தார் இல்லையா. இங்கே அந்த திருவாளன் திருநீர் பெருவாழ்வு வந்ததுன்னு வந்தாச்சுலாம். அப்போ அந்த பெருவாழ்வை தந்தது எது? திருவாளன் திருநீர். திருநீர் மாத்திரம் பயன் அளிக்காது, மந்திரம் இல்லையா, ஔஷதம் சொல்கிறமா இல்லையா. அப்போது குளிகை இருக்கு, இதையெல்லாம் கொடுப்பவன் எப்படி இருக்கணும்னு இருக்கா இல்லையா. எந்த முறையில் கொடுக்கானோ அது தந்தாப்புல அனுபானம், என்ன சொல்றோம், அனுபானம். எப்படி எதோட சேர்த்து, மருந்து ஒரு ஆற்றல் இருந்தாலும் எதோட சேர்த்து கொடுக்கப்படுகிறது இல்லையா. அதனால அதை கொடுத்தவர் யாரு, தூண்டு தவ விளக்கு, என்ன சொல்றாரு, அது தவத்தின் விளக்கு என்கிறார். தவம் விளங்கி நிற்கிறதுங்கிறாரு யாற்ற, திலகவதியார். விளங்குதா, திலகம்னா என்னது, என்னையா பொட்டா வெற்றி சின்னம், திலகம்னா அழகுன்னு அர்த்தம். திலகம்னா என்னது, அழகு. திலகன் அப்படின்னா அழகன் அர்த்தம், பொட்டன் அர்த்தம் இல்லை, விளங்குதா. அப்போ அழகு ஆன்மா அறிவு விளக்கம்தான். எனவே அந்த அறிவு விளங்கியவர், அதனால என்ன சொன்னாரு, திலகவதி, திலக வதி. எனவே ஞானம் வதிபவர், அழகான பேர். எனவே அவர் கையால் கொடுத்தா, திருவாளன் நீரை கொடுத்தா நீர் கண்டிப்பாக அது பயனளிக்கத்தான் செய்யும், விளங்குதா. எனவே இங்கே கண்ணப்பரை சொல்லும்போது வேடர்குல பெருந்தவத்தால், வேடர்குல பெருந்தவத்தால் வந்து இல்லையா, கொள்கையின் உண்பர் மேலார், கொள்கையில் உம்பர் மேலார் என்கிறார். எனவே அதனால இப்போ இந்த திருநாளை போவாரை சொல்லும் பொழுது அவர் மெய்ப்பறிவு சிவன்கடற்கே விளைத்த உணர்வோடும் வந்தார். அப்ப முன்னால செஞ்ச தவத்தினால அங்க ஒண்ணும் செய்யல, வரும்போதே மெய்ப்பறிவு சிவன்கடற்கே அப்படின்னு அங்க ஏகாரம், அப்படி விளைந்த உணர்வு. எப்படிப்பட்ட வினைவா, விளைந்த உணர்வு, உணர்வு லேசுப்பட்ட உணர்வு இல்லை, விளைந்த உணர்வோடு வந்தார் என்று சொல்கிறார், விளங்குதா. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம், என்ன காரணம், தவம் காதலால் தேடியும் முன் காணேன், தவத்தால் உமை கண்டேன். இப்போ பெருமானை கண்டார், எதுன்னு சொல்றாரு, தவந்தான். இப்போ தவந்தான் அங்கே பெருமானை காட்டிற்று. இப்படி எத்தனையோ சொல்றாரு, ஒடுங்கும் பிணி பிறவி கேடு என்று இவை உடைத்தாய வாழ்க்கை ஒழிய தவம், எத்தனை எத்தனையோ பாட்டு இருக்கு இல்லையா. எனவே தவத்தான் கதிதான், தவத்தான் கதிதான் மதிவார் சடைமேல் என்று சொல்கிறார். எனவே அந்த தவம் இல்லாதபடி என்ன இல்லை, தவமிக்கவரே தலையாய வேடருங்கிறார், விளங்குதா. எனவே நமக்கு தவந்தான் பெருமானை ஞானத்தை உதவுவதற்கு வர செய்யும் என்பதை இங்கே முதல் பகுதியில் சொல்கிறார். அடுத்த பகுதியில் என்ன சொல்கிறாருன்னா, சரி இப்போ இவன் தவத்தை செஞ்சாச்சு, தவத்தை செஞ்சாச்சு, குரு வந்தாச்சு, குரு வந்தாச்சு. இப்போ அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, சரியாக வந்துட்டு போகிறாங்க, குரு வந்துட்டு போகிறான், அது ஏன் கடவுள் கடவுள் அங்கே சிவபெருமான்னு சொல்லிட்டு கிடக்க இல்லையா அப்படிங்க இல்லையா. அதனால் இப்போ ரெண்டாவது பகுதி என்ன சொல்கிறாரு, இவ்வான்மாக்களுக்கு தம் முதலே குருவாய், தம் முதலே குருவாய் வரும் என்றது என்கிறார். அதான சொல்றாரு, அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு யார் வரணுமா குருவா? தம் முதலே நம்முடைய தலைவனே வரணும். வேற யார் வந்தாலும் பயனில்லை. என்ன பயனில்லை? ஞானத்தை விளக்க முடியாது, ஞானத்தை விளைவிக்க முடியாது என்பது இரண்டாவது பகுதி. இரண்டாவது பகுதி, இனி இவ் ஆன்மாக்களுக்கு தமது முதல்தானே குருவுமாய் உணர்த்தும் என்றது இல்லையா. முதல்தானே என்று அங்கே ஏகாரம் தேற்றம், அது இறந்தது தெளிவதும் கூட. எனவே அந்த முதல்தான் வரணும், வேற யாரும் வர வந்து கொடுக்க முடியாது. குருவுமாய், குருவுமாய்ங்கிறது அது இறந்தது தெளிவது, குருவுமாய் உணர்த்தும் என்றது. அவன்தான் வந்து உணர்த்தணும் ஞானத்தை, அது மேற்கோடு இல்லையா. அதுக்கு என்ன ஏது சொல்றாரு? அவன் அந்நியமின்றி சைதன்ய சுரூபியாய் நிற்றலான். அப்படின்னா என்ன? மற்ற எவர் வந்தாலும், மற்ற எவர் வந்தாலும் அவரெல்லாம் நமக்கு வேறானவர். எவர் எந்த செவர் வந்தாலும் சரிதான், அவங்க அவங்கெல்லாம் யாரு? நமக்கு வேறானவர் தான். விளங்குதா? இவர் ஒருவன் தான் நம்முடைய அறிவிலேயே இருப்பவர், உடனாயிருப்பவர். அவர் ஒருவரே. அப்போ அவர் வந்தாதான் நம்முடைய தன்மையை அறிந்து மருந்து கொடுக்க முடியும். விளங்குதா? எனவே அங்க அவன் அந்நியமின்றி, அந்நியம் இன்றி சைதன்ய சொரூபியாய் நிற்றலாம். நிற்றலான நின்ற காரணத்தால், அப்படி நிற்கின்ற காரணத்தால் எவன் நம் அறிவிலேயே இருக்கிறானோ அவன் ஒருவன்தான் நம்முடைய அறிவின் நோயை அறிந்து பக்குவம் அறிந்து அதற்கு மருந்து கொடுக்க முடியும். அறிவின் வேறாய் நிற்பவர்களெல்லாம் கொடுக்க முடியாது என்பது காரணம் சொல்கிறார். அப்போ இந்த கருத்துல, இந்த கருத்துல உங்களுக்கு என்ன தடை? இதுல என்ன தடை இருக்கு சொல்லுங்க. என்ன தடை வருது இதுல? ஒருத்தரும் சொல்ல மாட்டீங்களா? ஏன் அப்படின்னா, இதுல என்ன தடை வருது அப்படின்னா, இப்போ இரண்டு விதமான தடைகள், இரண்டு விதமான தடைகள் எழுகின்றன. இரண்டு விதமான தடைகள் எப்படி வருது அப்படின்னு சொன்னா, முதல் தடை எழுப்புபவர்கள் ரெண்டு பேரு, சாங்கியர் நையாயிகர். அவங்கெல்லாம் யாரு? நையாயிகர்னா, நையாயிகர் அப்படின்னா அவன் தர்க்க நூலார், தார்க்கிகர். அவர் யாரு? தர்க்க வல்லவர், வல்லுனர். இன்னொரு சாங்கியர் என்பவர், அவர் யாரு அப்படின்னா சர்க்காரியவாதி, அவன் சர்க்காரியவாதி. எனவே சங்கியா அப்படின்னா ஆராய்ச்சின்னு அர்த்தம், நன்கு ஆராய்தல். எல்லாமனும் ஆராய்ச்சியில் சிறந்தவங்க. அவங்க ரெண்டு பேர் மறுக்கான். என்ன சொல்கிறான்னா, இந்த நாமக்கு ஐயா ப்ராக்டிக்கலாக பாருங்கங்க, ப்ராக்டிக்கலாக பாருங்க, சும்மா அவர் வரணும் இவர் வரணும்லாம் சொல்லாதீங்க. இப்போது ஐயா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? எஸ்எஸ்எல்சி. சரி, இப்போது எவ்வளோ ஒருத்தர் இப்போது எம்ஏ தமிழ் இல்லையா, ஒருத்தர் மியூசிக்கு, இப்படி ஒவ்வொருத்தரும் படிக்கிறாங்களா இல்லையா? எத்தனையோ கலைகள் இருக்குது, படிக்கிறாங்க. யார்கிட்ட படித்தாங்க? வாத்தியாருனா, அந்த வாத்தியார் யார்? நம்மள மாதிரி ஒருத்தர் இல்லையா. அப்போ கணக்குனா, கணக்கில் நம்ம காடு நல்லா தெரிஞ்சவர் இல்லையா, நம்மளோட கொஞ்சம் நல்லா தெரிஞ்சவர் இல்லையா. அது மாதிரி மியூசிக்னா, ஆமாம், நம்மளோட நல்லா பாடுதவர். அப்படி தானே அவரை தானே வாத்தியாரை வைக்க முடியும் இல்லையா? இப்போ என்கிட்ட வந்து படிக்க வந்தார்னு வைங்க, இவர் தான் நல்லா சொல்லிக் கொடுப்பாருன்னு, அவ்வளோதான், என்னத்துக்கு ஆகும்? விளங்குதா? அப்போ யார்கிட்ட படிக்கணும்? அதில் யார் ஸ்பெஷலிஸ்டோ அவரை பார்த்து படித்தா. ஏன்னா இப்போ நமக்கு உலகியல்ல சொல்லும் பொழுதே ஒரு பாடத்தை ஒரு ஆசிரியற்ற மூணு தடவை படித்தா 25% விளங்குங்கான் இல்லையா. நானும் வகுப்பில் அடிக்கடி விளங்குதா விளங்குதாங்க, யாராவது விளங்குதுன்னு சொன்னாதான் ஆச்சரியமா, ஏ எப்படி விளங்குச்சின்னு கேட்கணும். விளங்குதா? விளங்கலன்னு சரிதான், வண்டி சரியாக போய்கிட்டு இருக்கு, இலக்கண பிரகாரம் போகுதுன்னு அர்த்தம். ஆமாம், அப்படி தானே சொல்லியிருக்குமா, உலகியல் பாடத்துக்கே அப்படி சொல்லியிருக்கு, மூணு தடவை கேட்டா 25% அப்படின்னா நீங்க முதல் தர கேக்கீங்க, அப்போ எவ்வளவு வந்திருக்கும்? சரி, அவ்வளோதான். அப்போ விளங்கிட்டுதுன்னு சொன்னா தானே ஆச்சரியமாக, எப்படி விளங்கிச்சுன்னு பார்க்கணும். ஏன்னா வாரியார் அடிக்கடி சொல்வார், அதாவது நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, ஏப்பா நேற்று பேசிட்டு இருந்த ஐயா திடீர்னு இன்னைக்கு இறந்து போயிட்டாங்கங்களே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியப்படுதாங்களா இல்லையா? இதுதான் சகசம். இதெல்லாம் ஏன் நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்கிய அப்படின்னா அதான் ஆச்சரியம் இல்லையா? இந்த ஓட்டை உடம்பு பூரா ஓட்டையா இருக்கு, இதில் ஒளிவு போகாம தண்ணி இருந்தா அதுதான் ஆச்சரியமா? ஒழுகு ஓட்டையில் ஒழுகி போனால் அது ஆச்சரியமா? விளங்குதா? ஆ, நாம் அப்படி தான் எதுக்கு ஆச்சரியப்படணுமோ அதுக்கு ஆச்சரியப்பட மாட்டோம். செத்தா உட்காந்து அழுதும் இல்லையா? செயிலில் இருந்து ரிலீஸ் பண்ணால் எவனாவது அழுவானா? செயிலுக்கு தள்ளினா ஸ்வீட் கொடுக்கும், ஏ செயலுக்கு போயிட்டான் செயலுக்கு போயிட்டான்னு. பிறப்பு என்பது சிறைன்னு தானே சொல்கிறோம், சொல்கிறோம் அப்படி தானே? சிறைக்கு போனால் சந்தோஷம் இல்லையா? வெளியில் தள்ளுனா ஒரே வருத்தமாக இருக்கு. நமக்கு அப்போ எதுக்கு வருத்தப்படுறதுன்னே தெரியல. அதனால தான் மணிவாசகர் சொல்கிறாரு இல்லையா, யானேதும் பிறப்பஞ்சேன் என் கடவேன், பிறக்கிறதுக்கே அஞ்சலியே பிறகு சாவதுக்கே பயப்பட போகிறோம்ங்காரு. விளங்குதா? அவர் சரியாக இருக்காரு, நாம் எராட்டிக்காக இருக்கோம் அப்படி தானே இருக்கோம். எனவே இங்கே இவர் என்ன சொல்கிறாருன்னா, நாம் எப்படி நாம் உலகத்தில் ஒவ்வொரு கலைகளை படிக்கும் பொழுது நம்மிலும் தேர்ச்சி பெற்ற ஒருவிடம் சென்று அந்த கலையை இல்லையா அப்படித்தானே? எமக்கு என் எவனுக்கு எவை தெரியும் அவ்வத்தமக்கு அவனை வேண்ட தவிர். படித்தது தானே, ஞாபகம் இருக்கா இல்லையா? எங்கேயோ கேட்ட ஞாபகமாக இருக்கு. எனவே எவனுக்கு எந்த கலை தெரியவில்லையோ அதில் தேர்ச்சி பெற்ற ஒருவனிடம் சென்று அந்த கலையை கற்று அந்த அறியாமையை நீக்கிக்கொள்ள வேண்டும் என்கிறார் இல்லையா? அப்போ ஞானத்துக்கும் அதே மாதிரி தானையா? நம்மோட உன்னையோட ஞானம் கூடினவன் போய் இந்த ஞானத்தை பெற்றுக்கோ, பிற அவனையா பாடாப்படுத்துற? விளங்குதா? சொல்றது சரிதானே? சரியா சரியில்லையா? ஆ, சரியா சரியில்லையா? சிலவங்க என்ன செய்யறதுன்னா வாயை அசைக்க மாதிரி அசைக்கிறது. நீ எப்படி வேணாலும் கெஸ்ட் பண்ணிக்க, நான் இப்படி இப்படிமே நல்ல டெக்னிக்கு கேட்டு அது இல்லைன்னா அரையும் குறையுமா பேசுறது. இங்கே வந்து அதில் தேர்ச்சி பெற்றாங்க ரொம்ப. ஓயாமல் என்னத்தையாவது கேட்டு அடக்காரு, சும்மா பேசாமல் இருந்தால் தான் ஏதாவது சொல்லுவார். இப்படி இப்படி அசைப்போம், அவர் எப்படி வச்சுக்கணுமோ வச்சுக்கிட்டோம். அவர் என்ன அனும அளவு படிக்காமே வந்திருக்காரு. எனவே இந்த ஞானத்தையும் நம்மில் ஒருவரே நமக்கு வழங்க இயலும் என்பதுதான் அவர்கள் சொல்லக்கூடிய தடை. அதுக்கு இறைவன் வேண்டாம், இறைவன் வேண்டாம், நம்மில் ஒருவரே அமையும் என்று ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. விளங்குதா? ஆமாம். அப்புறம் ஏ இன்னொருத்தன் சொல்கிறான், சும்மா இருப்பா இவர், இது கதையை ஒழுங்காக கேட்குற நீ அப்படிங்க. கதையை நீங்கள் கேட்டவங்க தானே, இன்னைக்கு எத்தனை நாள் ஆகிடுது? இன்னும் ஒரே ஒரு நாள் விளிம்புக்கு வந்தாச்சு. அது ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு மட்டுக்கும் 8 நாளாக தள்ளியாச்சியான்னு. எல்லாம் தள்ளுத சமாச்சாரமாக தான் இருக்கு. அதனால் இந்த பாடத்தை நாம் நான் என்னை திங்கக்கிழமையிலேருந்து வந்துட்டேன் இல்லையா, உங்களோட எத்தனை நாள்? திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், இன்னைக்கு வெள்ளி, 5வது நாளாக இருக்கு. அப்போது இப்போ நாம் என்ன சொன்னோம், இந்த பாடத்தை சிந்திக்கும் பொழுது என்ன சொன்னோம்னா, சரியை செஞ்சால் அது என்ன செய்யும், கிரியைக்கு சரியை தரும் இல்லையா? கிரியை செஞ்சால் அது ஒன்றும் கேட்டையா கேட்கலையாங்க, கேட்டையா கேட்கலையா? கேட்டேன், பிறகு ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க? அங்கே போய் கேளு, இங்கே போய் கேளுங்க, பாடத்தை ஒழுங்காக கேளு அப்படிங்க. விளங்குதா? எனவே அவங்க சொன்ன பிரகாரமே, வாத்தியார் சொன்ன பிரகாரமே என்னன்னா, தவத்தை செஞ்சா சரியை செஞ்சா கிரியை, கிரியை செஞ்சா யோகம், யோகத்தை செஞ்சா ஞானம், இதெல்லாம் என்ன சொன்னார், அரும்பு மலர் காய் கனின்னு சொன்னாரா இல்லையா? அப்போ அரும்புல இருந்து மலர் ஆகுது, மலர்ல இருந்து காய் ஆகுது, காய் அப்போ படிப்படியா வரும். இது எதுக்கு அவர் வந்து இவர் வந்துன்னு விளங்குதா? நம்மள ஒரு ஆளை போய் பாருங்க. அதே வேண்டாங்கண்ணா, அந்த பாயிண்ட்டுக்கே போவாதாங்க. இப்படி ரெண்டு பேர் விளங்குதா எப்படி ஆள் சாமியெல்லாம் வந்து சேருதாங்க பாருங்க. ஒருத்தர் என்ன சொல்றாரு, நம்ம ஆளே ஒரு ஆளை பார்த்துக்கிடுவோம், ஏன்னா இது வரைக்கும் அப்படித்தானே செஞ்ச. நல்ல ஆளை பார்த்து ஒரு ஆள்கிட்ட ஞானத்தை வாங்கிக்கோ, ஞான ஸ்தானம்லாம் வாங்கிட்டு கிடக்காமலா, அப்படி செஞ்சுட்டு கிடக்கணா இல்லையா? அதான் காட்டுதான் ஞான குளியல். என்ன குளியல்? அதை மாதிரி ஒரு குளிப்பு போட்டுக்கோங்க. இன்னொருத்தன் அந்த சங்கடமே வேண்டாம்ங்க, அந்த சங்கடமே வேண்டாம், இது தானா வந்துடுவேங்க. என்ன சொல்லுதான்? தானா வந்துடும். எப்படின்னா இப்படி வரிசையா வந்த மாதிரி, சரியை செஞ்சா கிரியை கிரியை அது மாதிரி வந்துடும். அதுக்கு ஒரு ஆள்னு வர கடவுள் வரணும்னு அவசியம் இல்லை என்கிறான். அதனால இந்த ரெண்டு பேரையும் மறுக்கிறார். எப்படி மறுக்கிறார்? அதுக்கு ஏயா இப்படி சொல்ற, எங்க கடவுள் மேல உனக்கு என்ன கோபம், ஏன் இப்படி சொல்ற? ஒருத்தனும் வேண்டாங்க, நீ நம்மளே வச்சுக்கிடுவோம்ங்க, ஏன் இப்படி சொல்றான்னு அவன் என்ன சொல்றான்? அதுக்கு அவன் என்ன காரணம் சொல்றான்? இப்ப இத நாம சொன்னது என்னதே தடை, நீங்க ஃபாலோ பண்ணிட்டு வரலா இல்லையா? முதல்ல ஒரு மேற்கோள் சொன்னோம், நமக்கு குரு தான் வந்து ஞானத்தை கொடுக்கணும்னு சொன்னோம், அதில் மேல் எழுந்த தடை தானே இப்போ பார்த்தோம். அந்த தடைக்கு ஒரு காரணம் சொல்லணுமா இல்லையா? என்ன காரணம் சொல்கிறான்? ஐயா ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ குருவாக வரணும், குருவாக வரணும்னா அவன் நம்ம மாதிரி ஒரு ஆளாக வரணும்னா அவன் நம்ம மாதிரி ஆளாயிருவானே. நம்ம மானிட சரீரத்தில் போனான்னா என்ன ஆயிடுவான் அவன்? அவனும் பிறந்தாமனு ஆயிரும். பிறந்துட்டாலே அவன் ஆன்மா விளங்குதா? ஏன்னா நமக்கு சங்கற்ப நிராகரணத்தில் படிச்சிருப்பீங்களே, மாயா உருவினன், மாயா உருவினன், மாயா உருவினை ஏயான் இல்லையா? அவனுடைய சரீரமெல்லாம் அருட்சரீரம், அவனுடைய சரீரமெல்லாம் மாயாத அருட்சரீரம். அப்படி இருக்கவன் நம்ம மாதிரி மாயை சரீரத்தை பொருந்தா அவன் என்ன ஆயிடுவான்? நம்ம மாதிரி ஆயிடுவானே அப்படின்னு சொல்கிறான். அது காரணம் சரிதானே? காரணம் சரியா தப்பா? ரொம்ப சரியா தான் இருக்கு. அப்போ இதுக்கு சித்தாந்தி எப்படி பதில் சொல்றாரு, அதுக்கு என்ன மாதிரி சொல்றாரு? ஐயா இங்க வாங்க அப்படின்னாரு. யார? அந்த ரெண்டு பேர் கூட்டாளி நின்னாம்ல, சாங்கியர் ஐயா, வாங்க ரெண்டு பேரும் முதல்ல வாங்க அப்படின்னாரு. அவன் காலை காலை தேய்ச்சிட்டு வந்தான் ரெண்டு பேரும். அந்த அளவுங்க நின்னுங்க அப்படின்னாரு. சரி என்ன நீங்க என்ன சொன்னீங்க, நம்ம ஆளே முடிய முடியும் சொன்னேடா, இப்போ நான் சொல்கிறேன் அதுக்கு பதில் சொல்லும் அப்படிங்க. இப்போது சார் உங்கள் பேர் என்ன? ஆனந்தர். இப்போ ஆனந்தர் அவர் தாத்தாவை கூட்டிக்கிட்டு மெட்ராஸ் போகிறாரு. ட்ரெயினில் எங்கே போகிறாரு? மெட்ராஸுக்கு போகிறாரு. யாரை கூட்டிகிட்டு போகிறாரு? தாத்தா வயசாடி. அவர் போகும்போது நல்லா தாங்க இருந்து வந்தார், நல்லா சாப்பிட்டுக்கிட்டு போட்டு வந்தார் கெதியா. அது அப்படியே திருச்சியை தாண்டி போகும்போது இங்கே கொஞ்சம் நெஞ்சி வலிக்க மாதிரி இருக்க பேரா அப்படின்னாரு. வச்சா வந்துடுதா, வரும்போதே நினைச்ச நீர் எதுக்கியா வாரியரு பயிட்டான காலத்து. அதால சடான்னு அங்கே இறங்கி செத்துக்கிட்டு தொலைஞ்சிடப்படாதுன்னு இறங்கி அங்கே ஒரு ஆஸ்பத்திரி கொண்டு போனா அங்கே என்ன கேட்கான், இதுக்கு முன்னால் இவருக்கு வந்திருக்கா? இதுக்கு முன்னால் யார்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க? உங்கள் ஃபேமிலி டாக்டர் யார்? எதுக்கு ஃபேமிலி டாக்டர் கேட்காரு? இவன் திரு திருன்னு முடிக்கான். எதுக்கு எதுக்கு இந்த விவரம்லாம் கேட்காரு? ஏன் கேட்காரு? ஏன்னா இந்த உடல் நோய் வெளிப்பட தோன்றுகின்ற இந்த உடல் நோயை அறிவதற்கே அதன் தன்மையை அறிந்த ஃபேமிலி டாக்டர் வேண்டியிருக்கு. அவருக்கு தான் இவன் மண்டபலம் தெரியும். அவர்கிட்ட கேட்டால் இந்த மாதிரி வரும் சார், இதுக்கு இந்த மருந்தை கொடுத்தா சரியாக போகும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு ஐட்டம் பாரு விளங்குதா? அதுதான் அவர் கேட்குது. எதுக்காக கேட்குறாரு? இவருக்கு இந்த நோயினுடைய தன்மை யாருக்கு தெரியுங்கிறாரு? புதிதாக சோதிக்கிற இவரை விட இவரோடு பழக்கப்பட்ட அவர் நன்றாக அறிந்திருப்பார்னு தானே கேட்குறாரு. விளங்குதா? கேப்போமா மாட்டோமா? அப்படி கேப்போம். அது எதுக்கு? இந்த உடல் நோய்க்கு. எதுக்கு? உடல் நோய்க்கு. அப்போ அந்த நோய்க்கு எப்படி சொல்லிட்டடக்கானே, இது உயிர் நோய், இது உயிர் நோய். இதை மற்றவர் அறிய முடியுமா? அறிய முடியாது, அறிய முடியாது. இப்போ ஒருத்தர் வந்து தன்னுடைய பேச்சிக்கு மாப்பிள்ளை பார்க்க போறாரு, மாப்பிள்ளை பார்க்க போறாரு. அந்த கடைசியில் இருக்க அவளை சத்தம் காட்டாம, அவள் பேர் என்ன பேரு? என்ன பேரியா? ராமலிங்கம் ஐயா. இந்த ஊரு திருவாரூர். ஏ அப்பா, பிறந்தாலே முத்தி. இங்க வந்திருக்கே வேண்டாம் பொழுது. அதான் சொல்லிட்டு இருக்க அவளோ ரொம்ப நேரமா. அதான் வந்ததுக்கு அப்புறம் யோசிச்சுட்டே இருக்க, வந்த இடம் தப்பு பொழுது, வம்பா வந்து தொலைச்சிட்டம்னு. சரி, இப்போ நம்ம ராமலிங்க ஐயா, திருவாரூர் ராமலிங்கம் ஐயா, அவ பேச்சிக்கு மாப்பிள்ள பார்க்க எங்க போயாச்சு? ஆமா, ஓசூர் போயாச்சு. ஓசூர் அங்க போய் மாப்பிள்ள பார்க்க உட்காந்துருக்காரு. மாப்பிள்ளைய காமிக்காங்க. மாப்பிள்ள நல்ல கலரா தான் இருக்காரு இல்லையா? நிறம் என்ன சொல்றோம், ஃபேர். நல்ல கலரா தான் இருக்காரு. ஆளு பாட்ட சாட்டமா தான் இருக்காரு இல்லையா? நல்லா பொருத்தமாக இருக்காரு நம்ம பேத்திக்கு அப்படின்னு நீங்கள் மார்க்கை போடுதியோ இல்லையா? அதெல்லாம் சரிதான். அவருக்கு உள்ள என்ன நோய் இருக்குன்னு தெரியுமா இல்லையா? ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆமுங்க. இதெல்லாம் வெளியில் என்ன எளியாக ஓட்டிருக்கு இல்லையா? சில கடைகளில் போட்டிருப்பான், டேக் கட்டி போட்டிருப்பான் விலை, இது இந்த இதுன்னு அப்படியா போட்டிருக்கு? ஒரு கிட்னி இங்கே போயிட்டுது அப்படின்னு தெரிஞ்சு பார்த்த உடனே தெரியுதுக்கு, விளங்குதா? எனவே அவருக்கு அது தெரிவது இல்லை. அப்போ இந்த உடல் என்னுடைய குறைபாட்டை என்ன என்ன செய்ய முடியல, நம்மால உணர முடியவில்லை, உணர முடியவில்லை. அதனால அந்த பொருளை பற்றிய சரியான எடை போட நம்மால முடியலை. இப்போ இந்த நோய் எப்படிப்பட்டது? அறிவில் இருக்கக்கூடிய கோளாறு. எங்க இருக்கு கோளாறு? அறிவில். அதை யாருக்கு தெரியும்? அகத்துரு நோய்க்கு. உள்ளினரையன்றி சகத்தவரும் காண்பரோ, சகத்தவரும் காண்பரோ என்கிறார். அப்போ இங்க உள்ளினரையன்றி, உள்ளினரை அன்றி. யார் உள்ளினர்? அகத்து உரு நோய்க்கு. இப்போ நான் இங்கே வரும்போதே தடுமாறி கீழே விழுந்து தலையில் ஒரு கெட்டு போட்டு வந்து உட்காந்துருக்கணும், இங்கே எல்லாரும் என்ன செய்வீங்க? சார் என்ன இது தலையில் அப்படின்னு கேட்பீங்களா இல்லையா? இல்லையா? அது வெளியில் தெரியுது கேட்கீங்க. இப்போ கீழே விழுந்து ஓமாடியாக அடிச்சிருக்குன்னு வைங்க, நடக்க அப்படின்னா யாருக்கு தெரியும்? தெரியாது இல்லையா? உள்ள இருக்குது தெரியாது. அப்போ இந்த உயிர் நோய் ஏ யார? உள்ளினர். உள்ளினர்னா யாரு? அந்த திருக்குறள், அந்த திருவள்ளுவர் பையன் படிச்சிருக்கா இல்லையா? காண்போம். அதுக்கு என்ன பொருள்? வெளியில் இருக்க நம்புன்றவர் அந்த ஆன்மாவுக்கு வேறாயிருப்பவர், அந்த ஆன்மாவுக்கு வேறாயிருப்பவர் எவரும் அவரை உணரார். அப்போ அந்த ஆன்மாவினுடைய அறிவுக்கு அறிவாயிருக்கிற அவர் ஒருவரே அவருடைய நோயின் குறிப்பு அறிவார். விளங்குதா? விளங்குதா? எப்படி இந்த ஃபேமிலி டாக்டர் சொன்னோமோ அது மாதிரி இந்த அறிவிலேயே ஒருத்தர் இருந்து பார்த்துட்டே இருக்கானா இல்லையா? அவனுக்கு மட்டும்தான் தெரியும். என்ன தெரியும்? இவனுக்கு இந்த அறியாமை எவ்வளவு நாளாக இருக்கு, என்ன கண்டிஷனில் இருக்கு, இப்போ என்ன கண்டிஷனில் இருக்குன்னு அவனுக்கு தான் தெரியும். அப்போ அவன் வந்து உள்ள இருந்து நம்முடைய செயல்பாடுகளெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க, அவன் வந்து குருவாய் வந்தா, டாக்டரா வந்து, உள்ள இருந்தவனே வெளியே டாக்டரா வந்தாம்னா அவன் கொடுக்குற மாத்திரை எப்படி இருக்கும்? ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும், சரியா இருக்கும் இல்லையா? இல்லாட்டா ஒன்னடக்கா வந்து வந்துடும். அதனால இந்த உயிருக்கு, இந்த உயிருக்கு உயிர் நோயை தீர்ப்பதற்கு எவன் உயிரில் இருக்கிறானோ அந்த கடவுளே வந்து ஞானத்தை தர வேண்டும், அஞ்ஞானத்தை நீக்கி ஞானத்தை தர வேண்டும், வேறு எவராலும் முடியாது என்று அவனை சொன்னார். பாத்தியா, இதுக்கே ஃபேமிலி டாக்டரை சொல்லிட்டு இடக்கிய, பிறகு இதுக்கு எவையா செய்ய முடியும் அப்படின்னு சொன்னோன்னு அவன் சரிதானாச்சு தெரியாம சொல்லிட்டான். யாரு? நையாயகர் தார்க்கிகர் இல்லையா, அந்த ரெண்டு பேரும், அந்த சாங்கியரும் சொல்லிட்டான். அவன் ரெண்டு பேரும் அவ்வாறு அவருடைய அவருடைய மதம், மதம்னானது கொள்கை, மதம்னானது கொள்கை, அவர் மதம் மறுக்கப்பட்டது. விளங்குதா? அப்புறம் இன்னொருத்த சொல்லிட்டான் தானே, என்ன சொன்னான்? தானே தானே. ஆ பரவாயில்ல, எப்படியோ ஞாபகம் வச்சு சொல்லிட்டியோ. அப்போ அவனை கூப்பிட்டாரு, வாப்பாடினாரு. நீ என்ன சொல்லுத? நான் ஆள் தேவையில்லைங்க. எதனால? நீங்கள் சொன்னதை வச்சு தான். என்ன சொன்னேன்? நீ சரிய கிரிய யோகமெல்லாம் அரும்பு மலர் காய் கனினியும் அதை வச்சு தான் சொல்கிறேன். அது தானாக தானே வருது, அது மாதிரி வரும். ஏ ஒன்றை சொன்னால் ஒன்றை புரிஞ்சிட்டு அடக்கியப்பா. இப்போ அரும்பிலிருந்து மலராகிறது, மலரிலிருந்து காயாகிறது, காயிலிருந்து கனியாகிறது, இதெல்லாம் எப்படி ஆகிறது? சூரியனுடைய உதவியினாலே ஆகிறது, சூரியனுடைய உதவியினாலே ஆகிறது, அவனுடைய முன்னிலையிலே நடக்கிறது இல்லையா. அது இல்லாமலே நடந்துச்சு, சூரியனுடைய முன்னிலையில இதெல்லாம் நகழுது இல்லையா. அது மாதிரி இறைவனுடைய முன்னிலையில தான் இது நிகழும். எப்படி சூரியன் முன்னிலையில இதெல்லாம் நிகழ்கிறதோ அதுபோல இந்த இதுவும் சரிய கிரிய யோகமெல்லாம் இறைவனுடைய முன்னிலையில தான் நிகழ்ந்தது. அதுபோல இந்த ஞானமும் எப்படி நிகழும்? இறைவன் முன்னிலையா வந்தாதான் நிகழும் என்று அவனை மறுக்கிறார். விளங்குதா? விளங்குச்சா விளங்கலையா? இப்போ ரெண்டு பேரும் எப்படி மறுக்கப்பட்டார்னு விளங்குதா? விளங்குச்சா விளங்கலையா? விளங்குச்சு. அப்போ இவ்வாறு சொல்லி இந்த கருத்தை உறுதி செய்வதற்கு, இப்போ சொன்ன கருத்தை உறுதி செய்வதற்கு வெண்பாக்கள் வைத்திருக்கிறார். மூன்று வெண்பாக்களை வைத்திருக்கின்றார். இப்போ அதில் முதல் வெண்பாவில் அவர் சொல்கிறார், இறைவன் நமக்கு குருவாய் வந்து தான் ஞானத்தை கொடுப்பான், வடிவம் இல்லாமல் நமக்கு கொடுக்க முடியாது. எனவே இறைவன் குரு வடிவமின்றியும் ஞானத்தை உணர்த்துவன், குறி வடிவமின்றியும் ஞானத்தை உணர்த்துவன் என்பதை மறுப்பது இந்த முதல் வெண்பா. அருபம் உருவம் எல்லாம் அருள் வடிவே, எல்லாம் அருள் வடிவே, அவையெல்லாம் நம் கரிமேனி கழிக்க வந்த கருணையின் வடிவு காணே. எனவே இந்த ஸ்ரீயை யோகத்து அப்படி அந்த யோகத்தை செய்தவருக்கு அவன் பாலில் நெய் போல புலப்படாது நிற்பன், பாலில் நெய் போல புலப்படாது நிற்பன். ரெண்டாவது அதிகாரத்தை தான் பார்த்துட்டு இருக்கோம். எனவே இந்த தபத்தை முற்றுவித்தவர்களுக்கு, ஞானத்தோருக்கு அவன் தயிரிலே நெய் போல குருவாய் விளங்கி நிற்பன். எப்படி நிற்பான்? தயிரில நெய் போல குருவாய் விளங்கி நிற்பன் என்பதை சொல்கிறார். ஏன்னா இந்த இறைவன் குருவாய் வந்துதான் நமக்கு ஞானத்தை கொடுக்கணும். ஏன்னா இந்த ஆன்மாக்கள் எப்படி இருக்காங்க? பலவிதமான பக்குவத்தில், பலவிதமான பக்குவத்தில் அவரவருக்கு ஏற்ற பக்குவம் உணர்ந்து, அவருடைய அறிவின் பக்குவம் உணர்ந்து அதற்கேற்ற சிகிச்சைகளை அவன் செய்யணும் இல்லையா. அதனால் அதை எப்படி செய்கிறான் என்பதை இங்கே சொல்கிறார். மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, அஞ்ஞான அச்சகலருக்கு அக்குருவாய் மெய்ஞானம் பின்னுணர்த்தும் அன்றி பிரளயாகலருக்கு முன்னுணர்த்தும் தான் குருவாய் முன் என்றார். விளங்குதா? எனவே இங்கே மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, மெய்ஞானம் என்ன, உண்மை ஞானம், உண்மை ஞானம் தானே விளையும். எப்படி விளையுமா? தானே விளையும். தானே விளையும் எனின் குரு எதற்கு? தானே விளைஞ்சிட்டா குரு எதுக்கு? தேவையா? பெரியா தானே விளையுங்கிறாரு. அதான் விஞ்ஞான கலர் தான் கேக்கேன், அவருக்கு விளையுங்களோ? அப்படியா? அவருக்கும் விளையாது, குரு இல்லாம யாருக்குமே ஞானம் இவன் ஒழிய நன்னையிடும் நற்க நலன் பானு ஒழியப்படின்னு படிச்சிருக்கலா இல்லையா? ஞானம் குருவில்லாமலும் நிகழும், ஞானம் குருவில்லாமலும் நிகழும். எப்போ? என்றைக்கு? சூரியகாந்த கல்லிலே சூரியன் இல்லாமல் நெருப்பு தோன்றியதோ அன்றைக்கு என்றார். விளங்குதா? அப்படி தோன்றுமா? தோன்றாது. அப்போ குருவு இல்லாமல் ஞானமும் விளையாது என்று சொன்னார் இல்லையா? அதனால இங்க மெய்ஞானம் தானே விளையும்னா என்னது? இப்போ உதாரணத்துக்கு நான் இப்போ நீங்கள்லாம் நம்முடைய மாணவர்கள் ஆயிட்டீங்களா இல்லையா? ஆயிட்டீங்களா? இப்போ மாணவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள், வயதில் கூடமாக இருந்தாலும் குழந்தைகள். அதனால நான் உங்கள் ஊர் ஞாபகம் வந்தாச்சுன்னா உங்கள் குழந்தைகள் ஞாபகம் வரதானே செய்யும். அப்போ அவர் இருக்காரே போய் பார்த்துட்டு வந்துடும் பிள்ளைகன்னு பார்ப்ப போவோமா இல்லையா? அது மாதிரி இப்போ ஐயா திருப்பூர், உங்கள் ஐயா பேர் என்ன பேரியா? ஆ சுரேஷ்குமார். ஆ சுரேஷ்குமார் ஐயா வீட்டுக்கு போயாச்சு. நான் எங்கே போயிட்டேன்? திருப்பூர் தானே? திருப்பூருக்கு ஐயா வீட்டுக்கு போயாச்சு. நான் அங்கே போயிட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமாக தான் இருக்கும். சிடுதுப்புன்னு வந்து தொலைஞ்சிட்டாரே. அப்போது இவர் வருவார்னு முதலே தெரிஞ்சால் அது தந்தாப்புல எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கலாம் இல்லையா? ஏன்னா ஒருவர் வருகிறார் வீட்டுக்கு வருவார்னா நம்ம நார்மலாக நம்ம வீட்டில் இருக்கிறத விட அவருக்கு சிறப்பாக செய்யணும்னு நினைப்போமா இல்லையா? அது இயல்பு தானே. எனவே திடீர்னு வந்துட்டாங்களேன்னு என்ன செய்கிறாரு? உடனே பைய எடுத்துகிட்டு போய் இருக்கிறதுல இன்னும் கொஞ்சம் நல்ல ரைஸாக பார்த்து வாங்கிட்டு வரணும். கடையில் போய் நல்ல அரிசியாக கொடுங்க கூடுனே. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. அவன் சார் இது இப்படி அப்படிங்க நல்லதாக சொல்லுமியா அப்படின்னா, சார் இந்த அரிசி ஒலையில் போட முன்னா வெந்துடுங்க. என்ன சொல்லுதான்? இந்த அரிசி ஒலையில் போட முன்னா வெந்துடுங்க. அது எப்படி வேகும் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒலையில் போட முன்னால வெந்துடும்னா என்ன அர்த்தம்? சீக்கிரம்னு அர்த்தம். அதான் அர்த்தம். அது மாதிரி தான் இங்கேயும் விஞ்ஞானம் தானே விளையும்னு என்ன அர்த்தம்? தானே விளையாது, சீக்கிரம் விளைஞ்சிரும்னு அர்த்தம். விளங்குதா? நம்ம மாதிரி ரொம்ப சங்கடப்பட வேண்டாம். அவர் விஞ்ஞான கலருக்கு அவர் தரிசனம் கொடுத்தா உடனே வேற ஒன்றும் அவர் செய்ய வேண்டாம். ஒரு தரிசனம் தலையை காட்டினா போதும், உடனே என்ன ஆயிடுது. இப்போ சிலவங்களுக்கு லேசாக அப்படி ஆரம்பிக்க முன்னால ஒரு பதிலை சொல்ல முன்னால சரி போதும் தெரிஞ்சிட்டுறான் பதில்களா. இதுக்கு மேலே வேண்டாம் சார்ன்றான். விளங்குதா? அது யாரு? கற்பூர மாதிரி. விளங்குதா? அதனால இவங்க வந்து இவனுக்கு இந்த விஞ்ஞான கலர் இந்த மூன்று வகையான பகுப்பு எதன் அடிப்படையில் ஏற்பட்டது? அந்த ஆணவ மலத்தினுடைய திண்மை இல்லையா, மென்மை காரணமாக இல்லையா. அப்போ அவங்களுக்கு ஆணவ மலம் எப்படி இருக்கு? அதிசூக்குமமாய் இருப்பதினால. எனவே முக்தி தரு நன்னறி, முக்தி தரு நன்னறி விஞ்ஞான கலருக்கு அந்நிலை அர்த்தம். அவங்களுக்கு சூக்குமமா இருக்கிறதுனால இறைவனும் சூக்குமமான வடிவிலே, அறிவு வடிவிலே அந்நிலையே உள்நின்று அறுத்தருளி, உள்நின்று அறுத்தருளி என்கிறார். எதுல? போற்றி பகருடையில. இங்க நமக்கு இறைவன் வந்து இவங்களுக்கு என்ன செய்யறான்? வெறுமனே அந்த தரிசன மாத்திரத்தில் என்ன ஆகுது? மலம் போய்விடுகிறது. அதனால மெய்ஞானம் தானே விளையும் விஞ்ஞானகலருக்கு, அஞ்ஞான அச்சகலருக்கு. நமக்கு சொல்லும்போது சும்மாவே சொல்ல மாட்டான். நமக்கு ஸ்பெஷலாக ஒரு அடை வச்சு தான் சொல்கிறோம் இல்லையா? சகலர்னு சொல்ல வேண்டியதானே. என்ன சொல்லுதான்? அஞ்ஞான அச்சகலரான். ஏன் அப்படி சொன்னாரு? அப்போ இந்த அஞ்ஞானம் என்றது என்ன? அவிச்சை. என்னது அவிச்சை? அஞ்ஞானம் என்றது எதை குறிக்கி? அவிச்சை. அவிச்சைன்னா என்னது? அதான் அவாங்கிறது வேற, ஆசைங்கிறது வேற, இதெல்லாம் பஞ்ச கிளேசம். ஆசையாவது ஒரு பொருள் மேல் செல்கின்ற பற்று. இதெல்லாம் சிவஞான முனிவர் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறார். இப்போ நீங்கள் ஊட்டி ஃப்ளவர் ஷோக்கு போகிறீங்க, அந்த பூவை பார்க்குறீங்க, ஆசையோடு பார்க்குறீங்க. அது என்னது? ஆசை இல்லையா? அதை பறித்து தலையில் வைக்கணும்னு நினச்சா அவா. விளங்குதா? பொருள் மேல் செல்கிற பட்டுக்கு பேர் என்ன பேர்? ஆசை. அதை தனதாக்கி கொள்ளணும்னு நினச்சா அவா, அது அதோட ஒரு டிகிரி கூட. அந்த அவா என்ன செய்யும், தவா அப்பிறப்பீனும் வித்து என்றார். அந்த அவா தவா அப்பிறப்பீனும் வித்து, தவறாமல் பிறவிக்கு வித்து போடுறோம்ட்டார். அது மாதிரி அவிச்சை என்பது அந்த பஞ்ச கிளேசத்தில் தலையானது அவிச்சை இல்லையா. அனித்தத்தை நித்தம் என்றும் இல்லையா, இன்பத்தை துன்பம் என்றும், துன்பத்தை இன்பம் என்றும், பகையை உறவென்றும், உறவை பகை என்றும், இப்படி நமக்கு விபரீத ஞானத்தை, ஞானத்துக்கு காரணமாக இருக்கிறது பேர் தான் அவிச்சை. அது பேர் தான் அவிச்சை. அதனால இந்த இதில் எதுக்கு சொல்கிறாருன்னா, இந்த புருடன் என்ற தன்மை சகலருக்கு தான், வேற பிரளயாகலர் விஞ்ஞானகலருக்கு கிடையாது. இது எதனுடைய பாதிப்பு, இந்த பிராகிருத சரீரம். நமக்குள்ள சரீரம் என்ன சரீரம், பிராகிருத சரீரம் தானே, அது தெரியுமா தெரியாதா, பிராகிருத சரீரம். பிரளயாகலருக்கு இதெல்லாம் வினா வெண்பா படிக்கணும். வினா வெண்பாலாம் ஒழுங்கா சரி, நீங்க சண்டை போடாதீங்க, அடுத்த வகுப்புல பார்ப்போம்.